أعوذ بالله من الشيطان الرجيم من نفثه ونفخه وهمزه ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على نبينا محمد صلى الله على نبينا محمد صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اللهم انزل علينا السكينة اللهم انزل علينا السكينة اللهم انزل علينا السكينة بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து நாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சஹீஹ் கிரந்தத்திலிருந்து கிதாபுல் இஃத்திஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா, அல்லாஹுவின் வேதத்தையும் நபியின் சுன்னாவையும் பற்றி பிடித்தல், உறுதியாக அவற்றை கடைபிடித்தல் என்ற பாடத்தை படித்து வருகிறோம். அதிலே இரண்டாவது பிரிவில் பல ஹதீஸுகளை படித்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் இரண்டு ஹதீஸுகளை நாம் படிக்க இருக்கின்றோம். கவனமாக கேளுங்கள். முதலாவது ஹதீஸ் அஸ்மா பின்த் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஆயிஷாவிடத்தில் சென்றேன் ரழியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா இவர்களுக்கு யார்? யார்? தங்கை. தாய் வேறு, தந்தை ஒன்று. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதல் மனைவியின் மூத்த மகளார் அஸ்மா அவர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த இரண்டாவது குழந்தை. ஆக தந்தை ஒன்று, தாய் வேறு. புரியுதா? நான் அன்னை ஆயிஷாவிடத்திலே சென்றேன், சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது, மக்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள், அவர்களும் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். இந்த அவர்களும் என்றால் யார்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. ஃபகுல்துமா லின்னாஸ், நான் கூறினேன், இந்த மக்களுக்கு என்ன ஏற்பட்டது? இந்த நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள், தொழுகையின் நேரம் அல்ல, பள்ளிக்குள் வருகிறார்கள். அப்போது பார்த்தால் மக்கள் எல்லாம் சப்புகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், அன்னை ஆயிஷாவும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சரி, பெண் வீட்டிலே தொழுகிறார் என்றால் அது ஒரு நஃபிலான தொழுகையாக இருக்கும் என்று எண்ணிக்கொள்ளலாம். மஸ்ஜிதிலே பொதுவான தொழுகையின் ஜமாஅத் எப்படி நடக்குமோ அப்படி மக்கள் எல்லாம் சஃப் அமைத்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது அவரவர்கள் தனியாக தொழக்கூடிய நஃபிலான தொழுகை அல்ல. ஃபர்தான தொழுகையின் நேரம் இல்லாத காரணத்தால் இது ஃபர்தான தொழுகையும் இல்லை. அப்படி இருக்க இது ஏதோ ஒரு புதிய விசேஷமான தொழுகை என்று தெரிந்து கொள்கிறார்கள். இதை கேட்பதற்கு, இதை அறிந்து கொள்வதற்கு அஸ்மா அவர்கள் சப்தமிட்டு சொல்கிறார்கள், மாலின்னாஸ், மக்களுக்கு என்ன நேர்ந்தது? மக்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்போது இந்த நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள்? இது அதனுடைய பொருள். ஃபஅஷாரத் பியதிஹா நஹ்வஸ் ஸமா. இந்த பேச்சை யார் கேட்கிறார்கள்? இவர்கள் பேசுகிற இந்த பேச்சை அன்னை ஆயிஷா தொழுது கொண்டிருக்க இந்த வார்த்தையை செவிமடுக்கிறார்கள். தெரிஞ்சுக்கிட்டாங்க, அக்கா பதில் சொல்லலைன்னா விடமாட்டாங்க. ஏன்னா கேட்கறது எப்படி தெரியுது? மாலின்னாஸ், இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் எல்லாரும் நின்று தொழுதுகிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி கேட்ட உடனே, சரி, நம்ம தொழுது முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பொறுமை இருக்காது. ஏன் பொறுமை இருக்காது அப்படின்னு சொன்னா, ஏனைய தொழுகையை போன்று சுருக்கமாக தொழப்படும் தொழுகை அல்ல சூரிய கிரகண தொழுகை. ஏறக்குறைய குறைந்தது 1.5 மணி நேரமாவது நீடிக்கிற அளவுக்கு தொழப்படுகிற தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரிய கிரகணம் ஆரம்பித்து அது முடிகிற வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே இருப்பார்கள். ஆகவே அன்னை ஆயிஷா என்ன செய்தார்கள் ரழியல்லாஹு அன்ஹா? فأشارت بيدها نحو السماء பேசவில்லை. ஈஷாரா செய்தார்கள், சுட்டிக்காட்டினார்கள் வானத்தை நோக்கி. தன் கையால் முழு கை என்றும் எடுத்துக் கொள்ளலாம், அல்லது விரல் என்றும் எடுத்துக் கொள்ளலாம். எப்படி? உதாரணமாக நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய கைகளை காதிலே ஆக்கிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் ஜாலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹிம், அவர்களுடைய விரல்களை காதில் ஆக்கிக் கொண்டார்கள். இப்போ மொத்த விரலையுமா காதுக்கு வேறு வச்சாங்க, விரலுடைய நுனியை தான் வச்சாங்க, புரிகிறதா? அப்ப அந்த மாதிரி தங்களுடைய கையை அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தினார்கள் என்றால் தக்பீர் கட்டிட்டு இருக்கிறாங்க, இப்படியும் உயர்த்தியதாக இருக்கலாம், அல்லது கை எடுக்காம இப்படி உயர்த்தியதாகவும் இருக்கலாம். ஃபஅஷாரத் பியதிஹா நஹ்வஸ் ஸமா, தன் கையை கொண்டு வானத்தை நோக்கி இஷாரா செய்தார்கள். ஃபகாலத் சுப்ஹானல்லாஹ், அப்ப அஸ்மா அவர்கள் சொல்கிறார்கள் சுப்ஹானல்லாஹ். ஃபகுல்து ஆயதுன் برأسها قالت برأسها النعم فأشارت بيدها نحو السماء فقالت سبحان الله தன்னுடைய கையை வானத்தின் பக்கம் இஷாரா செய்து விட்டு சுபஹான் அல்லாஹ் என்று மட்டும் அன்னை ஆயிஷா சொன்னார்கள். சுபஹான் அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய திக்ருகளிலே ஒரு திக்ரு, இதை கூறுவதால் தொழுகை முறிந்து விடாது. அதுபோன்று வெளியிலிருந்து வருபவருக்காகவோ அல்லது உள்ளே இருப்பவருக்காகவோ அவர் கேட்கிற கேள்விக்கு இது போன்று சைக்கினையால் பதில் சொல்வதால் தொழுகை முறிந்து விடாது. நாம் பேசுகிற பேச்சை வாயால் உச்சரிப்பது கொண்டுதான் தொழுகை முறிந்துவிடும். இஷாரா செய்வது கொண்டோ, புரிகிறதா, வேறு இந்த மாதிரியான சைக்கினைகளை கொண்டு தொழுகை முறிந்து விடாது. அவசியத்திற்கு அவசியத்தின் அளவுக்கு செய்து கொள்ளலாம். அப்பொழுது நான் கூறினேன் ஆயதுன், இது என்ன அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியா, கேள்வி கேட்பது போன்று. காலத் பிரஸ்ஹா அன்னம், இப்ப வாயால பேசுற தலையால் அதை ஆமோதிக்கும் விதமாக, ஆம் சொல்லும் விதமாக தலையை அப்படியே அசைத்தார்கள். ஃபலம் மன் ஸரஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக இருந்தார்கள், தொழுகை நடத்திக் கொண்டிருந்தார்கள். தொழுகை முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி ஹமீதல்லாஹ், அல்லாஹுவை புகழ்ந்தார்கள், வஅத்னா அலைஹி, அல்லாஹுவை துதித்தார்கள். சும்மா கால, பிறகு கூறினார்கள் மா மின் ஷைஇன் லம் அரஹு இல்லா வகத் ரஐதுஹு ஃபீ மகாமி ஹாதா ஹத்தா அல் ஜன்னத வன்னார அல்லது ஹத்தா அல் ஜன்னதி வன்னாரி, இதுவரை, கவனமாக கேளுங்கள், இதுவரை நான் பார்க்காத அனைத்தையும், இதுவரை நான் பார்த்திராத அனைத்தையும் இப்போது இந்த இடத்திலே நான் பார்த்துவிட்டேன். எதுவரை எனில் சொர்க்கத்தையும் பார்த்தேன், நரகத்தையும் பார்த்தேன். ஊஹிய இலைய, எனக்கு வஹி சொல்லப்பட்டது, அன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூர், கபர்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். கரீபன் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பம் சோதனை எப்படியோ அது போன்ற அதற்கு நெருக்கமான ஒரு சோதனை உங்களுக்கு கபரிலே உண்டு, கபரில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். ஃபம்மல் முஃமின், அப்படி சோதிக்கப்படும் போது மக்களுடைய நிலை, இறை நம்பிக்கை கொண்டவர், அவ் கால அல் முஸ்லிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின் என்று சொன்னார்களோ அல்லது முஸ்லீம் என்று சொன்னார்களோ அறிவிப்பாளருக்கு சந்தேகம். ஃபஅம்மல் முஃமின், இறை நம்பிக்கை கொண்டவர், அவில் முஸ்லீம் அல்லது முஸ்லீம், லாத்ரி ஐயதாலிக்கு காலத் அஸ்மா, அஸ்மாவிடமிருந்து அறிவிக்கக்கூடிய பெண்மணிக்கு சந்தேகம் வருகிறது. ஃபாத்திமா பின்து அல் முன்சிர் அறிவிக்கின்றார்கள், அஸ்மா அவர்கள் மூமின் என்று சொன்னார்களா முஸ்லீம் என்று சொன்னார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஃபயகுல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தொடர்கிறது, فيقول محمد جاءنا بالبينات فعذبناه وآمنا. قبرுடைய சோதனையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்காங்க, கபரிலே இறை நம்பிக்கை கொண்டவர் முஃமின், அவருடைய நிலை எப்படி என்றால் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்?
எத்தனை கேள்வி கேட்கப்படும், எத்தனை கேள்வி தெரியுமா தெரியாதா? கபரில் மூன்று கேள்வி தான், குறைத்தும் கிடையாது கூட்டியும் கிடையாது, சரியா? அதுல மூன்றாவது கேள்வி என்ன, இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய், அல்லது இவரை உனக்கு தெரியுமா என்று சொல் கேட்கப்படும், அல்லது உன் தூதர் யார் என்று கேட்கப்படும். அப்போது அவர் சொல்வார், முஹம்மது ஜாஅனா பில் பையினாத், இவர் யார் என்றால் இவர் தான் முஹம்மது, எங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை ஆதாரங்களை தெளிவான மார்க்கத்தை கொண்டு வந்தார், ஜாஅ வந்தார்னா எங்களிடம் பில் பையினாத் அத்தாட்சிகளை கொண்டு, ஃபஅஜபுனாஹு அவருக்கு நாம் பதில் கொடுத்தோம், வஆமன்னா நம்பிக்கை கொண்டோம், ஃபயுகால் அப்போது சொல்லப்படும், சொல்பவர் யார், நம் சாலிஹன், நம் சாலிஹன், நம் தூங்கு, சாலிஹன் நல்லவராக, அலிம்னா அன்னக மூக்கினுன், எங்களுக்கு தெரியும் நீ நம்பிக்கை கொண்டவன் தான் என்று. அப்ப கேள்வி எதுக்கு, அலிம்னா அன்னக மூக்கினுன், எங்களுக்கு தெரியும் நீ நம்பிக்கை கொண்டவன் தான் என்று. அப்ப கேள்வி எதற்கு, ஞாபகம் வச்சுக்க, அம்மல் முனாஃபிக் அவின் முருத்தா, நயவஞ்சகக்காரன், சந்தேகத்தில் இருப்பவன், அறிவிக்கும் போது ரசூலுல்லாஹி ஹதீஸாக அஸ்மா அவர்கள் முனாஃபிக் என்று சொன்னார்களா முர்தாப் என்று சொன்னார்களா நபியுடைய ஹதீஸ்னு எனக்கு தெரியல என்று ஃபாத்திமா பின்த் முன்தீர் சொல்கிறார்கள். சரி, இரண்டில் ஒரு வார்த்தை, முனாஃபிக் அல்லது முர்தாப். முனாஃபிக் என்றால் யார், நயவஞ்சகம் உடையவன், முர்தாப் என்றால் சந்தேகிப்பவன், அதிலிருந்து இஃப்தாலவதனுடைய இஸ்மு ஃபாயில். ஃபயகூல் அவன் கூறுவான், லாத்ரி ஐ டோன்ட் நோ, எனக்கு ஒன்னும் தெரியாது, சமிஅத்து அன்னாஸ யகூலூன ஷைஅன் ஃபகுல்துஹு, மக்கள் ஏதோ சொன்னதை நான் கேட்டேன், நானும் சொன்னேன், அவ்வளவுதான், எனக்கு அதுக்கு மேல ஒன்னும் தெரியாது என்று சொல்லுவான். இந்த ஹதீஸ் ரொம்ப பெரிய ஹதீஸ், பல இடத்துல வருது, ஆனா இமாம் புகாரி அவர்கள் சுருக்கமா இங்க இந்த அளவுக்கு மட்டும் அறிவிப்பு செய்கிறார்கள். புரியுதா? இந்த ஹதீஸை திரும்ப ஒரு தடவை சொல்றோம், கவனமா கேளுங்க, அப்பதான் இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம விளக்கம் சொல்லும் போது புரியும். ஏதாவது ஒன்னு விட்டு விட்டீர்கள் என்றால் அப்ப எதுக்கு இதை இவ்வளவு நேரமா முஃப்திசா பயான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான், பயான் போயிடும் கடைசியில். சரியா, ஹதீஸ்ல என்ன வருகிறது, அஸ்மா அவர்கள் வீட்டுக்குள் வருகிறார்கள், அன்னை ஆயிஷாவுடைய வீடு எங்க இருக்கிறது, பள்ளியை ஒட்டி இருக்கிறது. அப்ப பள்ளி வழியா வீட்டுக்குள்ளார வர்றாங்க, பள்ளியில் பார்க்கிறார்கள் மக்கள் தொழுது கொண்டிருக்க, வீட்டுக்குள் வந்து பார்த்தால் அன்னையும் தொழுது கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் தங்கச்சி, இன்னொரு பக்கம் யாரு, அன்னை, ஏன்னா அவர்களும் மூமின்களில் ஒருவர், யாரு, அஸ்மா அவர்கள். ஒரு பக்கம் என்ன, உடன் பிறந்த சகோதரி, இன்னொரு பக்கம் என்ன, அன்னை. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவுக்கு அவங்க யாரு, ஒரு பக்கம் கணவர், இன்னொரு பக்கம் ரசூல். புரியலையா? நாம் எப்படி அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதே போல மனைவியும் அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் கணவர், இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல அன்னை அஸ்மாவுக்கு ஆயிஷா அவர்கள் ஒரு பக்கம் தங்கச்சி, தங்கை, இன்னொரு பக்கம் தாய், மூமின்கள் என்ற அடிப்படையிலே, அஸ்மா அவர்கள் மூமின்கள் என்ற அடிப்படையிலே அன்னை ஆயிஷா அவர்கள் தாயாக ஆவார்கள். நபியினுடைய மனைவியாச்சா இல்லையா, சில பேருக்கு புரியாத மாதிரி தெரியுது, ஈஸியா தானே இருக்கு, இது ஒண்ணும் கஷ்டம் இல்லையா. சரி, இப்ப இங்க அன்னை அஸ்மா அவர்கள் கொஞ்சம் திகைக்கிறார்கள், பள்ளியில பார்த்தா அங்கேயும் கூட்டம் தொழுதுகிட்டு இருக்குது, இங்க வீட்டுக்குள் வந்தால் அன்னையும் தொழுது கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்று தன்னுடைய சகோதரி இடத்துல கேட்கிறார்கள். மானின்னா இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், அப்ப அன்னை தொழுது கொண்டிருக்கிறார்கள், வாயால பேச முடியாது, கையை காட்டுகிறார்கள் வானத்தின் பக்கம் காட்டிவிட்டு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றாங்க. இதுக்கு மேல கேட்கக்கூடாது, சும்மா இருக்கணும் அர்த்தம் என்ன. ஆனா அஸ்மா அவர்கள் அதோட பேசாம இருக்கல, ஆயத்தும் அல்லாவுடைய அத்தாட்சி சூரிய கிரகணம் என்பது என்று கூறுகிறார்கள். அதை ஆமோதிக்கும் விதமாக அன்னை ஆயிஷா அவர்கள் தலையால் அசைக்கிறார்கள். ஆமாம் அப்படித்தான். சரியா? இப்ப இந்த இதுவரைக்கும் உள்ள இந்த பகுதியிலிருந்து நாம் பெறுகிற பாடம் விளக்கங்கள் என்ன? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சூரிய கிரகண தொழுகை அமலில் இருந்தது. ஜமாஅத்தாக மஸ்ஜிதிலே தொழுதார்கள். அந்த தொழுகையை பின்பற்றி பெண்களும் தொழுதார்கள். பின்னாடியும் பெண்கள் தொழுதிருக்கலாம். அன்னை ஆயிஷா அவர்கள் வீட்டில் இருந்தபடியே தொழுதார்கள். சரியா? ஏன்னா அவங்களுடைய வீடு ஒரு பர்தாவை நீக்கினா பள்ளிவாசல் தெரிஞ்சிடும். இப்ப இந்த இடத்துல அஸ்மா அவர்கள் பேசுகிறார்கள். இதிலிருந்து நம்ம என்ன விளங்குகிறோம் என்றால், அவசியமான தேவை அளவிற்கு தொழுகையாளி இடத்திலே பேசலாம். அப்படி பேசும் பொழுது பேசுபவர் வார்த்தைகளை உச்சரித்தாலும், கேள்விகளை வாக்கியங்களாக கேட்டாலும், பதில் சொல்பவர் சைக்கிணையில் தான் சொல்ல வேண்டும். இவரும் ஆன்சர் பல பக்கத்துக்கு எழுதிடக்கூடாது. சரியா? சைக்கிணையால் பதில் சொல்லலாம். எப்படி? அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னது போன்று. என்னங்க பிரச்சனையாகி போச்சு, எல்லாரும் சொல்லுறாங்கன்னு சொன்னவன இப்படி கையை காட்ட வேண்டியிருக்கு சாம. அப்போ தெரிஞ்சிருச்சு, வெளியில இருந்து வரும்பொழுதே சூரிய கிரகணம் தெரிஞ்சிருச்சு முன்னாடியே. ஓ, அப்ப சூரிய கிரகணத்துக்காக தொழுகிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது அல்லாஹ்வின் ஒரு பேர் அத்தாட்சியாய்க்கு ஆயுசுன் என்று அஸ்மா அவர்கள் பிரமிக்கும் போது, ஆம் அப்படித்தான், வாயால சொல்லல அப்படி சொல்ல ரசிக்கும். இப்ப அஸ்மா சைலண்ட் ஆயிட்டாங்க. இதுல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தொழுதார்களா, தொழுகையில் கலந்து கொண்டார்களா, அதுக்கு பின்னாடி அதை பற்றி விவரம் இல்லை. சரிங்களா? பெண்களுடைய நிலைமைகள் மாதத்திற்கு வித்தியாசப்படுவதால் அவங்க தொழுகையில் கலந்திருக்கவும் செய்யலா, சுத்தமாக இருந்திருந்தா, இல்லை என்றால் தொழுகையில் அவர்கள் கலந்துலாம இருந்திருக்கலாம். அதனால அதை பற்றி சர்ச்சை அதிசல இல்ல, நம்மளும் அதை பற்றி சர்ச்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குதுபா, அதில் தான் முக்கியமா இந்த பாடத்தோட சம்பந்தப்படக்கூடிய பல விஷயங்கள். அப்ப சலாத்துல் குசூஃப் முடிந்தவுடன் ஒரு சின்ன பிரசங்கம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். எப்போதும் செய்கிற புகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு என்பதாகவும் இருக்கலாம், அல்லது புகழ்ச்சியின் வேறு துதிமொழிகளாகவும் இருக்கலாம், அதுல எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு பர்டிகுலரா இதுதான் என்று குறிப்பிடப்படவில்லை. சரி, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதற்கு முன்பு பல விஷயங்களை, அதாவது மறுமை குறித்த விஷயங்களை நான் பார்த்திருக்கவில்லை. அவர்களும் மனிதர் என்ற அடிப்படையில், தூதராக இருந்தாலும் மனிதர் என்ற அடிப்படையில் நமக்கு இருக்கிற ஒரு திரை அவர்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் இல்முல் கைப் என்ற மறைவான ஞானத்தை முழுமையாக பெற்றவர்கள் அல்ல. புரிகிறதா? மறைவான ஞானம், மறைவான ஞானத்தை முழுமையாக உடையவன், பெற்றவன் என்று சொல்லக்கூடாது, முழுமையாக உடையவன் என்றால் அல்லாஹ்வுடைய இல்ம் தாசி, நம்முடைய இல்ம் இல்ம் தாசி அல்ல. அதாவது பிறரிடமிருந்து பெறப்படுகிற இல்ம் தான் நம்முடைய இல்ம், அல்லாஹ்வுடைய இல்ம் அப்படி அல்ல. இது அவனுடைய சிஃபத். இல்ம் கைப், மறைவான இல்ம் என்பது அல்லாஹ்வுடைய இல்ம். அந்த மறைவான இல்மை முழுமையாக உடையவன் அல்லாஹ் ஒருவன் தான். ஒருவன் தான், எந்த வானவரும் அறிய மாட்டார், எந்த தூதரும் அறிய மாட்டார், எந்த நல்லடியாரும் அறிய மாட்டார். அல்லாஹ் நாடிய அளவை தவிர ஆலிமுல் கைபி ஃபலா யுஸ்ஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் இர்தபா மின் ரசூலின். அல்லாஹ் மறைவானவற்றை அறிந்தவன், அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. ஆனால் அவனுடைய தூதரில் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவரை தவிர, வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. யாரும் அல்லது எல்லோரும் அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து அறிய மாட்டார்கள், சூழ்ந்து அறிய மாட்டார்கள், கம்ப்ளீட் நாலேஜ் சூழ்ந்து அறிய மாட்டார்கள் அல்லாஹ் நாடியதை தவிர. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, அறிவில் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை சொற்ப அளவை தவிர, உங்களுக்கு தெரிகிறது சொற்ப அளவு தான். அப்ப எப்படி இது வந்து பொதுவாக துன்யாவுடைய விஷயங்கள், ஆகிரத்தினுடைய விஷயங்கள், நபிமார்களை பொறுத்தவரை இங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் பல அந்தரங்களை காண்பித்து கொடுத்தான். நல்ல கவனமா கேளுங்க, நபிமார்களுக்கு மறுமையின் பல அந்தரங்களை, அந்தரங்கள் என்றால் உண்மைகள், மறைக்கப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். பொதுவாக மக்களுக்கு மறைக்கப்பட்ட விஷயங்களை காண்பித்து கொடுத்தான். ஒன்று. இரண்டாவது, இந்த துன்யா உலகம் சார்ந்த உண்மைகளிலும் நாம் அறியாத, நாம் புரியாத, நம்மால் பார்க்க முடியாத உண்மைகளை, ஞானங்களையும் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்தான். இங்க இருந்து நட்சத்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படணும், அவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டாலும் அதை உண்மை என்றோ அல்லது உறுதியாக சொல்ல முடியுமா? நீங்கள் அறிந்தது சரியாகத்தான் அறிந்து கொண்டீர்கள் என்று நபிமார்களுக்கு அப்படி கிடையாது. இங்கே அவர்கள் துன்யாவில் பூமியில நடமாடிக்கொண்டே நட்சத்திரங்களின் எழிமுகளை, சந்திரனின் எழிமை, சூரியனின் எழிமை ஒரு அருகில் பார்ப்பதை போன்ற அத்தாட்சியாக அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார், ஒரு வானம் அல்ல, இங்கு இருந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏழாவது வானத்தில் உள்ளதை பார்த்தார்கள். புரியுதா இல்லையா? ஆறாவது வானத்தில் உள்ளதை பார்த்தார்கள். அல்லாஹ் சொல்கிறார், மலகூத்த சமாவா வானங்களில், அப்ப வானம் எத்தனை? ஏழு வானங்கள். வானத்தின் அத்தாட்சி என்று சொல்லவில்லை, மலகூத்த சமாவாசி வானங்களின் அத்தாட்சிகளை நாம் இப்ராஹிமுக்கு காண்பித்தோம். அங்கே உள்ள பேராட்சியை நீங்க இங்க மக்களை தானே பாக்குறீங்க நடமாடிக்கொண்டு, அங்கே பைத்துல் மாமூரை பாருங்கள், மலக்குகள் நடமாடும் பகுதியாக மலகூத்த சமாவாசி வல்லர் பூமி. குரான்ல எப்போதுமே பூமி பன்மையா பயன்படுத்தப்படாது, ஒருமையா தான் பயன்படுத்தப்படும். ஆனா எங்கெல்லாம் சமாவாத் என்ற வானங்கள் என்ற பன்மையுடைய வார்த்தையோட பூமி வருதோ அங்க ஒரு பூமி கிடையாது. புரியுதா? பூமிகள் அல்ல, எப்படி ஏழு பூமிகள், ஏழு வானங்களை படைத்திருக்கிறார், அது போன்று ஏழு பூமிகளை படைத்திருக்கிறார் குரான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா தலாக்கா இருக்கீங்க வாங்க. பன்னெண்டாவது வசனத்தை படிச்சு பாருங்க. ரொம்ப அழைப்பாளர்களுக்கு கூட இந்த செய்தி தெரியாது. சில அழைப்பாளர்கள் ஒரு தடவை ஒரு பத்திரிகையில கடுமையா சாடி எழுதியிருந்தாங்க, ஏழு பூமின்னு நம்புறதெல்லாம் முட்டாள்தனமான கொள்கை, அப்படிலாம் குரான்லயும் கிடையாது ஹதீஸ்லயும் கிடையாது, அதெல்லாம் இந்துக்கள் இருந்து காப்பி அடிக்கப்பட்ட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு. ஏன் குரான் ஹதீஸ் படிக்காதனால, அதை ஓதாதனால, விளக்கங்கள் தெரியாதனால, கல்வியை முறையாக பயிலாததால் ஏற்பட்ட விபரீதம் இது. அப்போ அவருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சொன்ன சூரத்து தலாக்கில் பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் ஏழு வானங்களை படைத்தான், பூமியிலும் அவற்றின் எண்ணிக்கை அளவு படைத்தான். பூமியிலிருந்து அவற்றின் எண்ணிக்கை அடதம் மிசில ஹுன்னு. அப்ப எத்தனை பூமிகள் நமக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலேயே நாம் அறியாத எத்தனையோ விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறான் என்று இருக்கும் போது இதற்கு மேல் எத்தனையோ உண்மைகள் இருக்கும். நாம் அறியாத காரணத்தால் அவற்றை மறுக்க முடியாது, நிராகரிக்க முடியாது. சரியா? அப்ப அல்லாஹ் சொல்கிறான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, வகதாலிக நுரி இப்ராஹிம் மலகூத் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களின் அத்தாட்சிகளையும் பூமியின் அத்தாட்சியும். அப்ப ஏழு வானங்கள் போல ஏழு பூமிகள், இங்கு இருந்து கொண்டு ஏழு பூமிகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்தார். அப்ப நம்ம பார்வை எப்படி, நபிமார்களுடைய பார்வை எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் நான் தொழுகைக்கு தக்பீர் கட்டிவிட்டால் உங்களை பார்க்கவில்லை என்று. நான் தொழுகையில் தக்பீர் கட்டியதற்கு பிறகு நீங்கள் பின்னால் என்ன செய்கிறீர்கள் என்பதை நான் முன்னால் பார்ப்பது போன்று பார்க்கிறேன். படித்திருக்கிறார் இந்த ஹதீஸ். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். அப்பதான் பின்னாடி தொழுகிறவங்க சரியா தொழுகிறாங்களா இல்லையா, தப்பா தொழுதா திருத்த முடியும். வேறொருவரை இமாமாக ஆக்கிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்ததியா இருந்து, முக்ததிகளோட முக்ததியா, ஒரு முக்ததியா இருந்து தொழுது அந்த தப்ப சரி பண்ண முடியுமா? நபி இருக்கும் பொழுது மற்றொருவர் இமாமாக நிற்க முடியாது. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நிற்கும் போது பின்னாடி உள்ளவர்களை எல்லாம் எப்படி ஆக்கிவிட்டான், முன்னால் இருப்பதை போன்று ஆக்கிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நபிமார்களுக்கு இப்படிப்பட்ட விசேஷமான நேமத்துகளை முஜிசாவாக அல்லாஹ் கொடுப்பான், அது மற்ற மனிதர்களுக்கு சாத்தியமாகாது. புரியுதுங்களா? அப்ப அந்த அடிப்படையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுவரை நான் பார்த்திராத பல விஷயங்கள் இப்போது நான் பார்த்தேன். எதையும் பார்த்தேன், சொர்க்கத்தையும் பார்த்தேன், நரகத்தையும் பார்த்தேன் என்றால் அந்த திரை அவர்களுக்கு அகற்றப்படுகிறது. எப்படி உங்கள் கண்ணுக்கு மேல ஒரு திரை இருக்கிறது, இருக்கா இல்லையா? நம்முடைய விழிக்கு மேல் ஒரு திரை இருக்கிறது, மென்மையான திரை தான். ஆனால் அந்த திரையால் உங்களுடைய கண்ணை இப்படி மூடிக்கொள்ளும் போது இதுக்கு பிறகு இருப்பதை உங்களால் பார்க்க முடியுமா? பாருங்க, எவ்வளவுதான் கூர்மையான பார்வையுடையவராக இருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு பார் என்று சொன்னால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. மனிதன் பலவீனமானவன். அல்லாஹ் நாடிவிட்டால் கண்ணை மூட வைத்துக் கொண்டு பார்க்க வைக்கலாம், கண்ணை திறந்து வைத்திருந்தாலும் நாம் பார்க்கிற அளவை விட எத்தனையோ உண்மைகளை அல்லாஹ் பார்க்க வைக்கலாம். பார்க்க வைப்பவன் அல்லாஹ். கண் என்பது ஒரு கருவிதான், புரிஞ்சுச்சா இல்லையா? கண் என்பது ஒரு கருவி. அல்லாஹ் எவ்வளவு தூரம் நாடுகிறானோ அவ்வளவு தூரம் இந்த கண்ணால பார்க்க முடியும். சாதாரண மனிதர்களுக்கு ஒரு கிலோமீட்டர், ரெண்டு கிலோமீட்டர், மூணு கிலோமீட்டர், நாலு கிலோமீட்டர் அல்லது ஒரு தூரம் அளவுக்கு அல்லாஹ் எழுதியிருந்தால் அந்த அளவுக்கு தான் பார்க்க முடியுமே தவிர அதுக்கு மேல பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். முன்னால் பார்க்கிற நாம் பின்னால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. திரையிட்டால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நமது பார்வைகள் ஊடுருவாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நாடுகிறானோ அந்த திரையை அகற்றி விடுவான், அவர்கள் பார்ப்பார்கள். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். இப்ப இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான செய்தி தகவல் என்ன தெரிய வேண்டும் என்றால், இந்த ஹதீஸுகளை வைத்துக் கொண்டு சிலர் ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் முழுமையாக இல்லை, இது போன்ற சம்பவங்களுக்கு பிறகு அவர்களுக்கு மறைவான ஞானம் முழுமையாக கொடுக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ்விற்கு எப்படி இருக்கிறதோ அப்படி. ஆரம்பத்தில் இல்லதா? சரிதான், நீங்க சொல்ற மாதிரி ஆரம்பத்தில் இல்ல, ஆனா பின்னாடி முழுசா எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது. மௌத்தாகிறதுக்கு முன்னாடி இந்த இல்மை எல்லாம் அடைந்துதான் அவர்கள் மௌத்தானார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு என்ன பதில்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை இல்லை, அவன் தனித்தவன். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று யாரும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா, அவன் அவனுடைய ஆட்சியில், அதிகாரத்தில், தன்மையில் யாரையும் தனக்கு நிகராக கூட்டாக்கி கொள்ள மாட்டான். புரிகிறதா? இந்த வசனங்களும் இதற்கு முன்பு ஓதி காட்டப்பட்ட வசனங்களை இவற்றை நாம் ஆராயும் போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராயும் போது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் கொடுக்கப்படவே இல்லை என்று எந்த அறிஞரும் சொல்ல மாட்டார்கள். மறைவான ஞானம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஞானத்திற்கும் ஒரு அளவை வைத்தான். அந்த அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் தனக்கு அந்த சிபத் இருப்பதை போன்று அந்த சிபத்திலே அந்த நபியை தன்னோடு அவன் கூட்டாக்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ் தனது தன்மைகளில் யாரையும் கூட்டாக்கிக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய தன்மைகளை போன்று தன்மையுடையவர் இரண்டாமவர் அறவே இல்லை, இல்லவே இல்லை. இந்த அடிப்படையை நாம் குர்ஆனுடைய விஷயங்களிலிருந்தும் ஹதீஸுகளிலிருந்தும் தெரிந்து கொண்டால் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இதுதான் சஹாபாக்களுடைய ஈமானாக இருந்தது, இமாம்களுடைய ஈமானாக இருந்தது, தாபியங்களுடைய ஈமானாக இருந்தது. பின்னால் தான் இந்த புதிய பிதஅத் உருவாக்கப்படுகிறது, கொள்கை ரீதியான இந்த அனாச்சாரம். அதாவது நபி அவர்களுக்கு இல்முல் கைபு உண்டு என்ற புதிய கொள்கை பிதஅத் பின்னால் தான் உருவாக்கப்படுகிறது. சரி, இந்த விஷயத்தை விளங்கினதுக்கு பிறகு அடுத்த விஷயம், இதுதான் நமக்கு இந்த பாடத்தோட நேரடியாக தொடர்புடையது. அது என்ன பாடம்? என்ன பாடம் அது? ஞாபகத்துக்கு இருக்கணும், குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல். குர்ஆன் என்றால் எது? எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனாக ஓதி காண்பித்தார்களோ அது குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் குர்ஆனுடைய வசனம் என்று ஓதினார்களோ அவற்றையெல்லாம் குர்ஆனுடைய வசனம் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதான் சரியா? நம்மள்கிட்ட ஏதாவது அளவுகள் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இது வஹி வந்தது, இது குர்ஆனாக அல்லாஹ் என் மீது இறக்கினார் என்று நமக்கு தொழுகையிலோ தொழுகைக்கு வெளியிலோ ஓதி காட்டும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? சுன்னா என்றால் எது? இதற்கு அப்பாற்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக எதை பேசினார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அது சுன்னா. விளங்கிக்கிட்டீங்களா? மனசுல வைத்துக் கொண்டீர்களா? இப்ப அப்படியே கொஞ்சம் திரும்ப வாங்க. அப்ப குர்ஆனாக இருக்கட்டும் சுன்னாவாக இருக்கட்டும், இது முதலில் யாரோடு தொடர்பு படுகிறது? யாரோடு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு படுகிறது. பிறகு குர்ஆன் அதனுடைய பொருளாலும் வாசகத்தாலும் அல்லாஹ்வோடு தொடர்பு படுகிறது. அல்லாஹ்விடமிருந்து நபிக்கு இறக்கப்பட்டது. புரியுதா? நபி அதை சொன்னார்கள். நபி வசீலா, அங்கே ஒரு வழி அவர்கள். பிறகு ஹதீஸ், அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், செய்தார்கள், எல்லாமே விளக்கம் தான். அது நமக்கு பர்டிகுலரா குறிப்பா இந்த ஆயத்துக்கு இந்த செயல் விளக்கம் என்று தெரியலனாலோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் எல்லாம் குர்ஆனுக்குள்ள விளக்கம், குர்ஆனுக்குள்ள செயல்முறை பயிற்சி. புரிஞ்சுச்சா? குர்ஆனாக இருக்கட்டும் ஹதீஸாக இருக்கட்டும், இவை அனைத்தும் தவறா புரிஞ்சு கொள்ளாதீங்க, கவனமா சரியா புரிஞ்சுக்க. குர்ஆன் நபியோட சம்பந்தப்படுதுன்னா சில பேருக்கு கொஞ்சம் புரியாம இருக்கலாம், இலங்காம இருக்கலாம். நபியோட சம்பந்தப்படுகிறது என்றால் என்ன? அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட இந்த வஹி உண்மையான ஒரு மனிதரின் மீது இறக்கப்பட்டு, புரிகிறதா? பொய் சொல்லாத வாய்மை நிறைந்த உண்மையான ஒரு மனிதரின் மீது அது இறக்கப்பட்டு, அந்த மனிதர் தன் பேச்சு எதையும் கலக்காமல் அப்படியே நம்பிக்கையோடு அதை நமக்கு எடுத்துச் சொல்கிறார். புரிகிறதா? அப்ப இந்த இடத்துல குர்ஆன் சுன்னா இந்த இரண்டும், நபியை, இதுதான் முக்கியமான விஷயம், நபியை நம்பிக்கை கொள்வது நபியை ஏற்றுக்கொள்வதோடு சம்பந்தப்படுகிறது. அப்ப உண்மையான ஈமான் என்றால், நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, இதுதான் பாடம். உண்மையான ஈமான் என்பது, உறுதியான ஈமான் என்பது, அங்கீகரிக்கப்பட்ட ஈமான் என்பது, உண்மையான ஈமான், உறுதியான ஈமான், அங்கீகரிக்கப்பட்ட ஈமான் என்பது நபி சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது, நபி செய்ததையெல்லாம் அங்கீகரிப்பது, நபியை, அவரை சார்ந்து அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட அனைத்தையும், குர்ஆனாக வெளிப்பட்டால் குர்ஆன் என்று, ஹதீஸாக வெளிப்பட்டால் ஹதீஸ் என்று ஈமான் கொள்வது. சொல்றாங்க, கபரிலே உங்களுக்குள்ள ஃபித்னாவிலே தப்பிப்பவர் யார் தெரியுமா? மூமின் தப்பிப்பார். யார் தப்பிப்பார்? யார் தப்பிப்பார்? மூமின் தப்பிப்பார், முஸ்லிம் தப்பிப்பார். அவர் என்ன பதில் சொல்கிறார் அங்கே, அந்த பதில் இருந்துதான் இந்த விளக்கம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த பதிலில் அவர் என்ன சொல்கிறார்? இவரை எங்களுக்கு தெரியும், முஹம்மது இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜானா பில் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள் எங்களிடம் கொண்டு வந்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததுல எதெல்லாம் இருக்கு? குர்ஆனும் இருக்கிறது, சுன்னாவும் இருக்கிறது. ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, குர்ஆன் எனக்கு கொடுக்கப்பட்டது, அது போன்றதும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஊதீதுல் குர்ஆன் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதோடு அது போன்றது கொடுக்கப்பட்டது. நபியே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை விரும்புபவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். நபிக்கு கட்டுப்பட்டால் நபிக்கு கட்டுப்பட்டவர் தான் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர். தூதர்கள் அனுப்பப்படுவதெல்லாம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு அவர்கள் கீழ்ப்படியப்பட வேண்டும், அவர்களுக்கு அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப இங்க அந்த மனிதர் என்ன சொல்கிறார்? தப்பிக்கிற மனிதர் யார் தப்பிக்கிறார்? அந்த மூமின் முஸ்லிம் தப்பிக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற வாசகம் என்ன? இவரை எங்களுக்கு தெரியும், இவர் முஹம்மது, பில் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய குர்ஆனும் அவர்கள் போதித்த சுன்னா அனைத்தும் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள். அது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் உங்கள் உள்ளத்திலே குழப்பம் இருக்கிறது, உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்கள் அறிவிலே குறை இருக்கிறது, அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களிலே நோய் இருக்கிறது, அது உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் அது உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்று நீங்கள் எண்ணினால் அப்போது குறை குளறுபடி உங்களிடத்திலே உள்ளது. எதில் அல்ல? நபி கொண்டு வந்ததில் அல்ல. நபி கொண்டு வந்ததெல்லாம் தெளிவான அத்தாட்சிகள், குர்ஆனாக இருக்கட்டும் சுன்னாவாக இருக்கட்டும். அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அங்கீகரித்தோம், அவருக்கு பதிலளித்தோம், நம்பிக்கை கொண்டோம், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நாங்கள் பிரித்து பார்க்கவில்லை. நீங்க குர்ஆன்ல இருந்து சொன்னீங்கன்னா நாங்கள் உடனே செஞ்சிருவோம். நீங்களா சொன்னதுதானே இது, குர்ஆன்ல இல்ல இல்ல அப்புறம் பார்க்கலாம். எப்படி இன்னைக்கு எப்படி நிலைமை? இது குர்ஆன்ல இல்ல இல்ல ஹதீஸ்ல தானே இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? கபூர்ல போனவனையா? மஹ்ஷர் மைதானத்தில் நிறுத்தி வைத்து அமல்களின் ஏடுகள் கொடுக்கப்படும் போதா, அல்லது சிராத்து பாலத்தை கடக்கும் போதா, அல்லது ஹவ்ஸுல் கௌசரிலே தண்ணீர் குடிக்கும் போதா, தண்ணீர் குடிப்பதற்காக செல்லும் போதா பார்க்கலாம்? எங்கே பார்க்கலாம்? நீ எதை பார்க்கிறதா இருந்தாலும் இங்க பார்த்துக்க, இதுக்கு மேல உனக்கு நேரமே கிடையாது. இங்கே நம்ப வேண்டும், செயல்படுத்த வேண்டும். பார்க்கலாம்னு சொன்ன அப்ப சந்தேகப்பட்டவன், அடுத்தவன் வர்றான். யாரு? முனாஃபிர், சந்தேகிப்பவன். சொல்றான், ஏதோ மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள், நான் கேட்டேன், நான் அப்படி சொன்னேன். ஒரு ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மிஸ்வாக் குறித்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சலாமை குறித்து. ஏன் உங்களுடைய வீட்டுக்குள் செல்வதாக இருந்தாலும், காலணி அணிவதாக இருந்தாலும், தலைவாருவதாக இருந்தாலும், வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு சொன்னார். இப்படி ஒவ்வொரு சுன்னாவையும் இது நபி செய்தார்கள். சரியான தொடரை கொண்டு நமக்கு வந்த, சரியான அறிவிப்பாளரின் தொடரை கொண்டு வந்த அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செய்தார்கள், இதை சொன்னார்கள். புரியுதா? பார்க்கும்போது ஏற்படுகிற நம்பிக்கையை போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள் என்ற சரியான தொடரை கொண்டு ஹதீஸை கேட்கும் போது நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டால் உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது என்று அடையாளம். இல்லங்க, காலம் ரொம்ப காலம் கழிச்சதுக்கு பிறகுதாங்க ஹதீஸ் வந்துச்சு, அதனால அதெல்லாம் அப்படியே ஏத்துக்க முடியாது, நம்ம புதுசா ஆராயணும் அப்படின்னா ரெண்டாவது கேட்டகிரியில நீ வந்துருவ. எந்த கேட்டகிரியில வருவ? ரெண்டாவது கேட்டகிரி. ரெண்டாவது கேட்டகிரி இவங்க யாரு? இவங்க எல்லாம் ஸ்பெஷல் விஐபி. என்ன சொல்வாரு? எனக்கு என்னங்க தெரியும், மக்கள் எல்லாம் ஏதோ சொன்னா ஏதோ சொன்னாங்க, நானும் அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டேன். இவருக்கு என்ன அடுத்து அடிக்கிற அடி இருக்குது, மலக்கு வந்து அல்லாஹ் அக்பர், நரகத்தின் விரிப்புகள் விரிக்கப்பட்டு எதையெல்லாம் நீ அப்போது நம்பவில்லையோ இப்போது நம்பிக்கொள், எதையெல்லாம் அப்போது நீ நம்பிக்கை கொள்ளவில்லையோ இப்போது நம்பிக்கை கொள்வாய். ஆனா இந்த நம்பிக்கை பிரோதனமா கபூர்ல போய் ஈமான் வந்தா? லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த பாடத்தினுடைய மைய வாசகம். பாடம் என்ன? குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுதல், உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுதல், நம்பிக்கையால் பற்றி பிடித்தல், நம்பிக்கையால் பற்றி பிடித்தல், செயல்படுத்துவதால் பற்றி பிடித்தல். எனக்கு குர்ஆன் ஹதீஸ் மேல ரொம்ப பெர்ஃபெக்டா நம்பிக்கை இருக்குங்க, செயலையே காணும். பேசுறது மட்டும் லம்பா லம்பா நீட் நீட்டா பேச வேண்டியது, செயல்பாடே கிடையாது என்றால் இது நம்பிக்கையே கிடையாது, இது பேச்சு. இது என்ன? நம்பிக்கை என்பது எதை தொடர்ந்து செயல் உருவாகிறதோ அது நம்பிக்கை, அது நம்பிக்கை. எந்த பேச்சுக்கு பிறகு, எந்த நம்பிக்கை என்ற வாதத்திற்கு பிறகு செயல் உருவாகவில்லையோ அது நம்பிக்கை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ இப்போது யார் கொல்லப்படுவாரோ அவர் சொர்க்கம் செல்வார். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? இதோ இப்போது யார் கொல்லப்படுவாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று. காலையில் ஆரம்பிச்ச போர் மத்தியான நேரம், இவ்வளவு பசிச்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு பாருங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டை போடுறதுன்னா எவ்வளவு எனர்ஜியா இருக்கும். கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருந்துச்சு, ரெண்டோ மூணோ நாலோ பேரிச்சம்பழம் இருந்துச்சு. ஒரு சஹாபி எடுத்து அதை வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு முடிச்சிருவோம்னு நினைச்சாரு. ஒன்னு அல்லது ரெண்டை சாப்பிட்டு பாரு, கையில மிச்சம் ரெண்டு இருந்திருக்கும், அவ்வளவுதான். யார சொல்லலாம்? அப்படியா? இந்த ரெண்டு பேரிச்சம்பழத்தை ஒருத்தர் கொடுத்தா கூட அதுக்கு ஒரு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டாரு, உள்ளார போயிட்டார். எப்படி? இந்த ரெண்டு பேரிச்சம்பழத்தை ஒருத்தர் கொடுக்கறதா இருந்தா அதுக்கு ஒரு நேரம் ஆகும் சொல்லி அதை கீழே போட்டு விட்டு கூட்டத்திற்குள் நுழைந்தால் ஷஹீதாகிவிட்டார். இது ஈமான். எது ஈமான்? எந்த நம்பிக்கைக்கு பிறகு செயல் தொடர்கிறதோ, செயல் வருகிறதோ அது ஈமான். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு இவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள், ஆனால் வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? வாழ்க்கையில வரலன்னு சொன்னா நீங்கள் இவற்றை பற்றி பேசியதெல்லாம் பொய் என்று எழுதி கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. எதை பற்றி நாம் பேசுகிறோமோ, ஹதீஸில் இருந்து குர்ஆனில் இருந்து கேட்கிறோமோ, அதன்படி நாம் செயல்படவில்லை என்றால் அங்கே உள்ளத்திலே கொஞ்சம் கோணல் இருக்கிறது, உள்ளத்திலே கொஞ்சம் நயவஞ்சகம் கலந்திருக்கிறது, அல்லது உள்ளத்திலே கொஞ்சம் சந்தேகம் கலந்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சந்தேகத்தில் வித்தியாசம் இருக்கும், புரியுதா? சில பேருக்கு அதிகமா இருக்கும், சில பேருக்கு கொஞ்சமா இருக்கும், சில பேருக்கு அடிப்படையிலேயே சந்தேகம் இருக்கும், அது முனாஃபிக்கா போயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உள்ள முனாஃபிக்குகளை போன்று. சில பேருக்கு அடிப்படையில் நம்பிக்கை இருக்கும், ஆனா அலட்சியத்தால், சோம்பேறித்தனத்தால், கவனக்குறைப்பால், அல்லது அதை பற்றி ஆழமாக சிந்திக்காததால் செயல்களை விட்டு விடுவார்கள். இவங்களுக்கு அமல்களிலே உள்ள இறை நிராகரிப்பு, ரெண்டு நிராகரிப்பு, ஒன்று நம்பிக்கையில் உள்ள நிராகரிப்பு, இரண்டாவது அமல்களிலே உள்ள நிராகரிப்பு. குஃப்ருன் தூன குஃப்ரின், குஃப்ரிலே தரம் இருக்கிறது, பெரிய தரம், சின்ன தரம் என்று. அப்ப என்ன சொல்ல வருகிறார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு பதிவு செய்து, நபி சொன்னார்கள் என்று வந்துவிட்டால், நபி சொன்னார்கள் என்று வந்துவிட்டால், அது சஹலாவை பார்த்து பால் குடி, பால் கொடுத்து விடு என்று சொன்னாலும் சரி, சஹலாவை பார்த்து பால் கொடு என்று சொன்னாலும் சரி, அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குல் மௌத் வந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தார்கள், அதனால் கண் விழுந்தது என்று சொன்னாலும் சரி, இப்போது வந்து என்னிடத்தில் கேள்வி கேட்டு சென்றாரு, இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, எஹ்சான் என்றால் என்ன என்று, அவர்தான் ஜிப்ரீல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் சரி, அல்லது ஆயிஷா என்ன நீ பார்க்கவில்லையா, வீட்டிலே உருவத்தின் திரை தொங்க விடப்பட்டிருக்கிறது, ஜிப்ரீல் வரமாட்டாரே என்று சொன்னாலும் சரி, அல்லது கட்டிலுக்கு கீழே ஒரு சின்ன நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, ஜிப்ரீல் வருவேன் என்று சொன்னாரே, இந்த நேரத்தில் வரவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கும் அங்கும் அப்படியே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், காரணம் என்ன என்று திடீரென்று கீழே பார்த்தால் ஒரு நாய்க்குட்டி படுத்திருக்கிறது, அதை விரட்டுகிறார்கள். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் எப்படி நம்ப போகிறீர்கள்? எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அறிவால் பார்ப்பதை நமக்கு அறிவித்ததை நாம் நம்புகிறோமோ, மன்னிக்கணும், நம்முடைய கண்ணால் பார்ப்பதை நமக்கு அறிவித்த போது நாம் நம்பிக்கை கொள்கிறோமோ, அது போன்றுதான் கண்ணால் பார்க்காததை, நம்முடைய கண்ணால் பார்க்காததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கும் போதும் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். அதுபோன்றே நம்முடைய அறிவில் புரியாததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கும் போதும் நாம் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். அது போன்றுதான் நம்முடைய மனஇச்சைக்கு விருப்பப்பட்டதை, மனஇச்சைக்கு விருப்பமற்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும். புரிஞ்சுச்சா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். அஹ்சாப் யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மூமின்களை தவிர யாருக்கும் புரியவில்லை. என்ன சொன்னார்கள் அஹ்சாப் யுத்தத்திலே? எனக்கு தெரிகிறது புஸ்ராவின் கோட்டை கைப்பற்றப்படுவது, எனக்கு தெரிகிறது கிஸ்ராவின் கோட்டை கைப்பற்றப்படுவது, எனக்கு தெரிகிறது ஷாமின் கோட்டை கைப்பற்றப்படுவது, அவற்றையெல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். முனாஃபிக்குகள் என்ன சொன்னார்கள்? இங்கே வயிற்று பசியிலே இருக்கிறோம், பின்னால் எதிரிகளின் தாக்குதலின் பயத்திலே இருக்கிறோம், முஹம்மதோ நமக்கு கோட்டைகளையும் தோட்டங்களையும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார், ஏமாற்றத்தின் வாக்குறுதிகளை சொல்கின்றார். அல்லாஹு அக்பர். மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா உருரா. எங்களை ஏமாற்றுகிறார்கள், ஏமாற்றும்படியான வாக்குகளை சொல்கிறார்கள். மஅதல்லாஹ். இந்த பக்கம் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, சஹாபாக்கள் இவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறார்? வலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்சாப் காலூ ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதக அல்லாஹு வ ரசூலுஹு வ மா ஜாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா. முஃமின்கள் அந்த ராணுவங்களை ஒன்று கூடி ஒன்று கூடியவர்களாக பார்த்தபோது சொன்னார்கள், அல்லாஹ்வின் வாக்கு உண்மையாகிவிட்டது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உண்மையை சொன்னார்கள் என்று கூறி அவர்கள் அந்த போரிலே கலந்து கொண்ட போது எதிரிகளின் தாக்குதல்களும் எதிரிகளின் மோதல்கள் கடுமையாக கடுமையாக, ஒமா ஜாதஹும் இல்லா ஈமானௌ வ தஸ்லீமா. சோதனை அதிகரிக்க அதிகரிக்க ஈமான் அதிகரித்தது, சோதனை அதிகரிக்க அதிகரிக்க மனதிலே நிம்மதி அதிகரித்தது, ரசூல் சொன்னது உண்மை என்று நம்பினார்கள். அந்த பக்கம்
சோதனை அதிகரிக்க அதிகரிக்க இறை நிராகரிப்பு அதிகரித்தது, நயவஞ்சகம் அதிகரித்தது, சந்தேகம் அதிகரித்தது. இந்த முகம் சோதனை அதிகரிக்க அதிகரிக்க ஈமான் அதிகரித்தது, நம்பிக்கை அதிகரித்தது, அமைதி ஏற்பட்டது, உள்ளத்திலே தடுமாற்றம் ஏற்படவில்லை. ரொம்ப நிம்மதியா ஷஹாதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள், எந்த தடுமாற்றமும் இல்லாமல். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ரெண்டு கூட்டத்தில் யார் உண்மையாளர்களாக இருந்தார்கள் என்று. لا اله الا الله யார் இருந்தார்கள்? வேறு பதில் இல்லை. பார்த்தார்களா இல்லையா கிஸ்ராவின் கோட்டையை? கிஸ்ராவின் கஜானா வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? ஷாமின் கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? புஸ்ராவின் கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ஆண்டுகளுக்கு முன்பே இவற்றை எல்லாம் சொன்னது உண்மையா இல்லையா? சஹாபாக்கள் பார்க்காமல் நம்பினார்கள், புரியாமல் நம்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது நடக்கும் என்று நம்பினார்கள். ஆனா அங்கே அவர்கள் புரியவில்லை எனவே நம்ப மாட்டோம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? நமக்கு புரியவில்லை என்றாலும் ரசூல் சொன்னால் அது உண்மை. இதுக்கு பேர் தான் ரசூல் ஜாஅனா பில் பையினாத். அவர் கொண்டு வந்ததெல்லாம் தெளிவான அத்தாட்சிகள், அவர் கொண்டு வந்ததெல்லாம் தெளிவான அத்தாட்சிகள். அவர் எதை சொன்னாரோ அதுதான் மார்க்கம். இந்த முடிவுக்கு வர வேண்டும். இதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். இஹ்திஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லிவிட்டார்களோ நபி சொன்னார்கள் என்று கிடைத்து விட்டால் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதற்கு கீழ்படிவதை தவிர, அதற்கு சரணடைவதை தவிர, அதை நம்பிக்கை கொண்டு அவர்களை உண்மைப்படுத்துவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அதனாலதான் பல முன்னோர்களின் நல்வழியை நாம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஹதீஸை கேட்கும் போதும் நாங்கள் இதை கேட்டோம், இதை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வார்கள். நாங்கள் இதை கேட்டோம், இதை நம்பிக்கை கொண்டோம். எந்த அடிப்படையில்? அதை இருக்கின்ற ஈமானை உறுதிப்படுத்தும் விதமாக. புரிகிறதா? அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் ஒரு நீளமான ஹதீஸின் தொடர். அந்த நீளமான ஹதீஸில் என்ன வருகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் கடமையான செய்தியை பற்றி சொல்கிறார்கள். அப்போது ஒரு தோழர் எழுந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு ஆண்டுமா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். மீண்டும் அந்த தோழர் கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். மீண்டும் கேட்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு இந்த செய்தியை சொல்கிறார்கள். அந்த கடைசி தொடரை தான் இமாம் இங்கே பதிவு செய்கிறார்கள், பாடத்தோடு நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய செய்தி. அங்கு என்ன வருகிறது? நபி அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்கிறார்கள். தஊனி மா தரக்துக்கும், தஊனி மா தரக்துக்கும், உங்களை நான் விட்டதோடு என்னையும் விட்டுவிடுங்கள். தஊனி மா தரக்துக்கும், உங்களை நான் விட்டதோடு, எங்கே உங்களை விட்டேனோ அதோடு நீங்களும் என்னை விட்டு விடுங்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? நான் எவ்வளவு உங்களுக்கு விளக்கம் கூறினேனோ அந்த அளவு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கே நான் விளக்கம் கூறுவதை நிறுத்திவிட்டேனோ அதோடு என்னிடத்தில் விளக்கம் கேட்பதை விட்டுவிடுங்கள். எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எந்த அளவு உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதோ அதை எடுத்து நீங்கள் செயல்படுத்துங்கள். அதற்கு மேல் நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். ஏனெனில் இன்னமா அஹ்லகமன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை அழித்தது எது தெரியுமா? சுவாலுகும் வக்திலாகும் அல அம்பியாயும், தங்கள் இறை தூதர்களிடத்திலே அவர்கள் எதிர்கேள்விகள் கேட்டார்கள். கேள்வி ரெண்டு விதம், இதுக்கு முன்பு நல்ல தெளிவா சொல்லியிருக்கிறோம். ஒன்று, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக மார்க்கத்தை விசாரிப்பது. அல்லாஹ் சொல்கிறான், இவையெல்லாம் என்ன? மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக நபியிடத்திலே விளக்கம் கேட்பது. இன்னொரு கேள்வி என்ன? இவரை எப்படி மாட்ட வைக்கிறது? இவர் ஏதாவது பதில் சொன்னா அதில் எப்படி குறை காணுவது, பரிகாசம் செய்வது என்ற அடிப்படையில், எப்படி இஸ்ரவேலர்கள் மூசா நபியிடத்தில் கேட்டார்களோ. சொன்னாங்க, கொலை செய்யப்பட்டுட்டான் ஒருத்தன், அவனை கொலை செய்தவன் யார் என்று கண்டுபிடிக்கிறது. மூசா நபி சொன்னாங்க, ஒரு மாட்டை இருங்கப்பான்னு சொல்லிட்டு நபிகிட்ட கேட்டாங்க, என்ன கிண்டலா பண்ணு சொல்லிட்டு. அத்தகிதுனா ஹுசுவா மகாதல்லா, நபி கிண்டல் பண்ணவும் கிண்டல் செய்பவரா? நபி என்பவர் யார்? ரசூல், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழி கொடுக்கப்படக்கூடியவர். அவர் ஒரு பேச்சை சொல்லும் பொழுது ஒரு பதிலை சொல்லும் பொழுது அதை நக்கல் செய்தார்கள்.
என்னங்க கிண்டலா பேசுறீங்களா எங்கள்கிட்ட, நாங்க எவ்வளவு சீரியஸா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க போய் ஒரு மாட்டை இருக்க சொல்றீங்களே அப்படின்னு. நபி மூசா அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது, முட்டாள்களில் ஆவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நீங்க ஒரு நபியிடத்தில் வந்து மார்க்கத்தை பத்தி ஒரு விஷயத்தை கேட்கறீங்க, அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன், நான் என்ன பரிகரித்து போவனா, முட்டாள்களில் ஆவதை விட்டு நான் எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுன்னு சொன்னோம். அப்புறம் பனி இஸ்ரவேல் பயந்துட்டான், பயந்த உடனே உடனே திருந்தனானா, திருந்தல. அடுத்து கேள்வி கேட்க ஆரம்பித்தான், அது என்ன கலர் மாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பையும் திருந்தனானா, அடுத்தும் திருந்தல. அந்த மாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த மாடு இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் கேட்கும். புரிகிறதா? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், தங்களது நபிமார்களிடத்திலே இஃத்திலாப் குதர்க்கம் செய்தார்கள், முரண்பட்டார்கள், சுவாலுகும் எதிர்கேள்வி கேட்டார்கள். நாங்க அப்படி செய்ய முடியாது, வேற ஏதாச்சும் எங்களுக்கு கொண்டு வா, அட்டாச்சு கொண்டு வா, நீ போய் தனியா போய் தவறாத்த வாங்கிட்டு வந்துட்டா நாங்க எப்படி நம்புறது, அது அல்லாஹ் தான் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் 70 பேரை கூட்டிட்டு போய் எங்களுக்கு நேரம் அல்லாஹ் வந்தா அப்புறமா நாங்க நம்புறோம். மஹதல்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுவாலுகும் இஃத்திலாஃபுஹும் அலா அன்பியாயி, நபிமார்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்காம அவர்களிடத்திலே கிராஸ் கேள்விகள் கேட்டார்கள், அவர்களிடத்திலே முரண்பட்டார்கள், இதனால்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எனவே உங்களை நான் ஒன்றை விட்டு தடுத்தால் விலகிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் ஒரு கட்டளை கொடுத்தால் முடிந்த அளவு அதை செய்து விடுங்கள், பிரிச்சு பார்க்காதீங்க. நபி அவசியமா சொல்லிருப்பாங்களோ அவசியம் இல்லாம சொல்லிருப்பாங்களோ, எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு செய்து விடுங்கள், ஆனால் ஒரு காரியத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தால் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் நமக்கு எதை கற்பிக்கிறது? நபி அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், நபி அவர்களின் பேச்சுகளை, நபி அவர்களின் சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும், அதில் வந்திருக்கின்ற விலக்கல்களை தடைகளை விட்டு நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். முற்றிலுமாக கட்டளைகள் வந்திருக்குமாயின், கட்டளைகளாக இருக்குமாயின், முடிந்த அளவு அதை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த ஹதீஸ் ரொம்ப பேர் எப்படி விளங்கிக்கிறாங்கன்னு சொன்னா, இது நம்மளால முடியாதுங்க விட்டுருவோம், இப்படி இது நம்மளால முடியாது இதையும் விட்டுருவோம், இது நம்மளால முடியாது இதையும் விட்டுருவோம், அப்ப கடைசியில் என்னதான் முடியும், சோம்பேறியா சும்மா உட்கார்ந்து இருக்கிறது தான் முடியும். அதுவா இந்த ஹதீஸுக்கு அர்த்தம்? இப்ப எப்படின்னு சொன்னா, தூங்கிட்டீங்கன்னா தூங்கி எந்திரிச்சவன சுபூ தொழுதுங்கிற ஹதீசு இன்றைக்கு எப்படி எடுக்கப்பட்டு விட்டது, தூங்கிடுவோம் அப்புறம் எந்திரிச்சு சுபூ தொழுவோம். ஹதீஸ் எப்படி, மன்னாம அன் சலாத்தின் அவ் நஸியஹா ஃபல்யு ஸல்லிஹா இதா தக்கரஹா, ஒருவன் தூங்கி விட்டால் அல்லது மறந்து விட்டால் நினைவு வரும்போது தொழுது கொள்ளட்டும். சரியா? இங்க எப்படி நடக்குது, வேண்டுமென்றே தூங்கி விடுவார்கள், அந்த நேரத்தை தேடாமல் அதற்காக முயற்சி செய்யாமல் செய்துவிட்டு எந்திரிச்சவன தொழுதுகிட்டா போதும். இதற்காக சொல்லப்பட்டது ஹதீஸு அந்த மாதிரிதான். இதையும் புரிந்து கொண்டார்கள், எப்படி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள், அதற்காக வேண்டி கொஞ்சம் உழைப்பு பாடுபடுங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வரைக்கும் வந்தா நீங்க போதும். ஜமாத்து தொழுகைக்கு முயற்சி பண்ணுங்க, அதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யுங்க, அந்த மாதிரி வர்றீங்க, இடையில ஏதாவது ஒரு தடங்கள் வருது, கடைசியில வந்தா ஒரு ரக்காத்தான் கிடைக்குது, பரவாயில்ல ஒரு ரக்காத்து ஜமாத்தோட தொழுங்க. புரியுதா? இந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது, மார்க்க கட்டளைகளை அலட்சியம் செய்வதற்காக சிலர் இந்த ஹதீஸை புரிந்து கொள்கிறார்கள். அப்படி பார்த்தால் மேல உள்ள விஷயத்துக்கும் இந்த கடைசி சொற்றொடருக்கும் முரண்பாடாக ஆகிவிடும். தங்களுடைய சொல்லை கடைபிடியுங்கள், பின்பற்றுங்கள், உறுதியாக இருங்கள் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாருங்கள், முடியாததை அல்லாஹ் மன்னித்து விடுவான், அதான் இங்கு பொருள். ஆக இந்த ரெண்டு ஹதீஸுகளும் கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கு என்ன பாடங்களை தருகிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர்கள், அவர்கள் கூறிய அனைத்தும் உண்மையானவை, குர்ஆன் என்று அவர்கள் எதை கூறினார்களோ அதை குர்ஆன் என்று நம்பிக்கை கொள்வது, அதற்கு பிறகு அவர்கள் எதை ஹதீஸ் என்று சுன்னா என்று சொன்னார்களோ அவற்றை நம்பிக்கை கொள்வது, உறுதியாக நம்பிக்கை கொள்வது, அதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை செயல்படுத்துவது, செய்து செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை செய்து செயல்படுத்துவது, விட்டு செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை விட்டு செயல்படுத்துவது, இதுதான் நமக்கு உண்மையான ஈமான், இதுதான் உண்மையில் நபியை ரசூலை நபி ரசூல் என்று நாம் அங்கீகரித்ததின் அசல் பொருள். அவரை ரசூல் என்று நம்புகிறோம், ரசூல் என்று ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால்
அவங்க பேச்சிலே குதர்க்கம் காணுவோம், அல்லது அவற்றில் சிலவற்றை ஏற்றுக்கொள்வோம், சிலவற்றை நிராகரிப்போம், அல்லது சிலவற்றை செயல்படுத்துவோம், சிலவற்றை புறக்கணித்து விடுவோம் என்று சொன்னால் இது ஈமான் அல்ல, இது ஏற்றுக்கொள்ளுதல் அல்ல. புரிந்ததா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்டதை விட சிறந்த முறையில் அமல் செய்வதற்கு உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.